இரண்டாவது முண்டகம் முதல் மந்திரம். ததேதத் சத்யம் யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்கா சஹஸ்ரஷ ப்ரபவந்தே ஸ்வரூபாஹ ததாக்ஷராத் விவிதா சௌம்யபாவாஹ ப்ரஜாயந்தே தத்ர சைவாபியந்தே இந்த அத்தியாயத்திலிருந்து பராவித்யா விளக்கப்படுகின்றது. அபராவித்யா விளக்கியாகிவிட்டது, பராவித்யா விளக்கப்பட வேண்டும். பராவித்யா என்றால் என்ன? எந்த ஒரு அறிவினால் பரம்பொருளை பற்றிய ஞானம் ஏற்படுமோ அது பராவித்யா. அல்லது எந்த ஞானத்தினால் மோக்ஷம் என்ற புருஷார்த்தம் சித்திக்குமோ அந்த ஞானத்திற்கு பராவித்யா. அந்த பராவித்யாவானது துவங்குகின்றது இரண்டாவது முண்டகத்திலிருந்து. ஆகவே இதுவரை உபனிஷத் அறிமுகம் படுத்தியது என்றே நாம் கூறலாம். சுருக்கமாக கூற வேண்டிய கருத்தை கூறி சில அடிப்படையான அறிமுகமான கருத்துக்களை உபனிஷத் பேசியது. இதற்கு பிறகுதான் உபனிஷத் தான் எதை சொல்ல வர விரும்புகின்றதோ அதை பேச ஆரம்பிக்கின்றது. முதல் இரண்டு மந்திரத்திலேயே உபனிஷத் மீண்டும் தான் சொல்ல வர விரும்புகின்ற தாத்பர்யத்தை கூறி முடிக்கின்றது. இந்த முதல் மந்திரத்தில் அக்ஷர பிரம்ம அல்லது பரம்பொருள் சர்வ காரணம் என்று அறிமுகப்படுத்துகின்றது. பரம்பொருள் அல்லது ஈஸ்வரன் எல்லாவற்றுக்கும் காரணமானவர் என்பதன் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. சென்ற வகுப்பில் இதனுடைய முகவுரையை ஆரம்பித்தோம். எல்லா காரணம் என்றால் பலவிதமான காரணங்கள் இருக்கின்றது என்று பொருள். இரண்டு விதமான காரணங்கள் நம்மால் விசாரம் செய்யப்பட்டது. ஒரு பொருள் உற்பத்தியாகியிருந்தால், ஒரு பொருள் படைக்கப்பட்டிருந்தால், இரண்டு விதமான காரணத்திலிருந்து அது படைக்கப்பட்டிருக்கும். ஒன்று உபாதான காரணம், மற்றொன்று நிமித்த காரணம். உபாதான காரணத்தினுடைய லட்சணம் என்ன பார்த்தோம்? சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் உபாதான காரணம். படைக்கப்பட்ட பொருள் எதிலிருந்து தோன்றி எதனால் காக்கப்பட்டு மீண்டும் எதற்குள் சென்று ஒடுங்குகின்றதோ அந்த காரணம் உபாதான காரணம். பிறகு தோன்றுவதற்கு நிமித்தமாக, தோன்றுவதற்கு மட்டும் காரணமாக இருப்பது நிமித்த காரணம். இதை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். உதாரணமாக பானை என்ற படைப்புகளுக்கு களிமண் உபாதான காரணம், அதை செய்பவன் நிமித்த காரணம். இங்கு அக்ஷர பிரம்ம உபாதான காரணமாக அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இவ்விதம் உபாதான காரணமாக அறிமுகப்படுத்தும் பொழுது இங்கு உபனிஷத் ஒரு உதாரணத்தை கையாளுகின்றது நாம் புரிந்து கொள்வதற்காக. என்ன உதாரணம்? இங்கு சொல்லப்படுகின்ற உதாரணம் என்னவென்றால், நெருப்பு இருக்கின்றது. அந்த நெருப்பிலிருந்து விதவிதமான ஸ்பார்க் துளிகள், நெருப்பு துளிகள் தோன்றுகின்றன. நெருப்பு துளிகள் என்றால் நெருப்பினுடைய பொறி என்று நாம் சொல்வோம். நெருப்பினுடைய பொறி, நெருப்பிலிருந்து நெருப்பினுடைய ஸ்பார்க், நெருப்பினுடைய பொறிகள் தோன்றுகின்ற விதவிதமான பொறிகள் நாம் பார்க்கின்றோம். அதற்கு எது காரணம்? நெருப்புதான் காரணமாக இருக்கின்றது. இங்கு நெருப்பு அதாவது அக்னி பிரம்மத்திற்கு உதாரணம். அந்த அக்னியை உதாரணமாக கொண்ட பிரம்மத்திடமிருந்து விதவிதமான ஜீவர்கள் தோன்றுகிறார்கள். அந்த விதவிதமான ஜீவர்களுக்கு உதாரணம் நெருப்பிலிருந்து தோன்றிய எண்ணிக்கைக்கு அடங்காத நெருப்பினுடைய பொறிகள், நெருப்பினுடைய துளிகள். இதில் நெருப்பு காரணம், நெருப்பினுடைய பொறியானது காரியம். நெருப்பினுடைய தன்மைதான் நெருப்பினுடைய பொறியிலும் இருக்கின்றது. நெருப்பினுடைய தன்மை என்ன? அக்னிக்கு இரண்டு தன்மை, ஒன்று உஷ்ணம், இனி ஒன்று பிரகாசம். உஷ்ணம் என்பது சூடாக இருத்தல், பிரகாசம் என்றால் ஒளியுடன் இருத்தல். சூடான உஷ்ணமான பிரகாசமான அக்னியிலிருந்து நெருப்பு பொறிகள் தோன்றுகின்றது. அந்த நெருப்பினுடைய பொறிகள் எப்படி இருக்கும்? அதுவும் உஷ்ணமாக இருக்கும், அதுவும் பிரகாசமாக இருக்கின்றது. ஆகவே இங்கு நெருப்பிலிருந்து நெருப்பினுடைய பொறிகள் தோன்றுவது போல் ஈஸ்வரனிடமிருந்து பிரம்மத்திடமிருந்து ஜீவர்கள் தோன்றுகிறார்கள் என்று கூறுவதிலிருந்து பிரம்மஸ்வரூபமும் ஜீவனுடைய சொரூபமும் ஒன்று. சொரூபம் என்றால் தன்மை, அதனுடைய உண்மையான தன்மை ஒன்று. இரண்டும் ஒன்று என்றால் பிறகு ஏன் நெருப்பு பொறிகள் நெருப்பு என்று நாம் கூறுகின்றோம்? பிறகு நெருப்பானது ஒன்று, நெருப்பினுடைய பொறிகள் விதவிதமாக வேறுபட்டு இருக்கின்றது, சிறிய பொறிகள் பெரிய பொறிகள் என்றெல்லாம் இருக்கின்றதே என்றால் அந்த தோற்றம் அதுதான் மாயை, அல்லது அது நாம ரூபம். எப்படி? களிமண்ணிலிருந்து பானை தோன்றியுள்ளது, களிமண் சுரூபமேதான் பானை. இருந்தாலும் பானை வந்தது என்று ஏன் சொல்கின்றோம்? அந்த வேறுபாடு நாம ரூபத்தினால் வருகின்றது. அந்த கருத்துதான் இங்கு சொல்லப்படுகின்றது. அதாவது பிரம்ம அக்னி சுரூபமான பிரம்மத்திடமிருந்து விதவிதமான ஜீவர்கள் தோன்றுகிறார்கள். தோன்றி பிறகு அந்த அக்னி பொறியானது அக்னிக்குள் செல்வது போல் மீண்டும் ஜீவர்கள் பிரம்மத்திடம் லயமடைகிறார்கள் என்று பிரம்மத்தை உபாதான காரணமாக இங்கு உபனிஷத் அல்லது குருவானவர் அறிமுகப்படுத்துகின்றார். இப்பொழுது நாம் மந்திரத்திற்குள் செல்வோம். முதல் சொல் ததேதத் சத்யம். இந்த சொல் ஏற்கனவே வந்திருக்கு, ஞாபகம் இருக்குமோ? ததேதத் சத்யம். சென்ற அத்தியாயத்தில் இரண்டாவது கண்டம் எப்படி துவங்கியது? ததேதத் சத்யம் மந்திரேஷு கர்மாணி கவயக என்று ஆரம்பித்தது. அதே போல் இங்கும் ஆரம்பிக்கின்றது ததேதத் சத்யம். அந்த இடத்துல என்ன பொருள் பார்த்தோம்? ததேதத் சத்யம் என்ற இடத்தில் என்ன பொருள் பார்த்தோம் என்றால், கர்மத்தை பற்றி உபனிஷத் கூறும் பொழுது கர்மத்தினுடைய பலனை கண்டிப்பாக அனுபவித்தாக வேண்டும் என்பதற்காக சத்தியம் என்று சொல்லப்பட்டது. அங்கு சத்தியம் என்றால் கர்மத்தினுடைய பலன் நிச்சயமாக வருவதனால் சத்தியம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. இந்த இடத்திலும் சத்தியம் என்று வருகின்றது. இங்கு சத்தியம் என்றால் பாரமார்த்திக சத்தியம், அதாவது சொல்ல போகின்ற தத்துவமானது சத்தியம், உண்மை. முதல் சொல் தது. தது என்பது இதற்கு முன் சொல்லப்பட்ட பரம்பொருளை பற்றியது. பூர்வோக்த அக்ஷர லட்சணம் என்று பொருள். தது என்றால் இதற்கு முன் பரபிரம்மத்தை பற்றி சொல்லப்பட்ட லட்சணம். இதற்கு முன் பரம்பொருளை பற்றி எங்கு லட்சணம் சொல்லப்பட்டது? முதல் கண்டத்தில் ஒரு மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்க வேண்டும்னு சொன்னோம். அது என்ன மந்திரம்? எத்தத் அத்ரேஷ்யம் அக்ராஷ்யம் அகோத்ரம் அவர்ணம் என்ற இடத்தில் அக்ஷரத்தினுடைய லட்சணமானது சொல்லப்பட்டது. 1:1:6 ஒன்றாவது அத்தியாயம் ஒன்றாவது பகுதி ஆறாவது மந்திரத்தில் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்ரம் என்று எந்த ஒரு அக்ஷரத்தினுடைய லட்சணம் சொல்லப்பட்டதோ அதுதான் தது. பிறகு ஏதத் என்றால் வக்ஷ்யமான லட்சணம் அக்ஷரம், இப்பொழுது சொல்ல போகின்ற பரம்பொருளை பற்றிய லட்சணமானது தன்மையானது. சத்தியம், சத்தியம் என்றால் பாரமார்த்திகம், முழுமையான சத்தியம். கர்ம பலத்தை போன்று சத்தியம் அல்ல, அது ஆபேக்ஷிகமான சத்தியம். இது பூர்ணம், இது முழுமையான சத்தியம். தது ஏதத் சத்தியம் என்றால் எது அக்ஷரத்தை பற்றி சொல்லப்பட்டதோ, எந்த அக்ஷரத்தினுடைய லட்சணம் சொல்லப்பட இருக்கின்றதோ தது சத்தியம், அது உண்மை. அவிததம், இது எப்படி உண்மை? கர்ம பலனும் சத்தியம் என்று சொல்லப்பட்டது, அது கண்டிப்பாக வருவதனால் சத்தியம். ஆனால் கண்டிப்பாக கர்ம பலன் வரும், கர்ம பலனை அனுபவித்து விட்டால் கர்ம பலன் சென்றுவிடும், அது நிச்சயமாக வருவதனால் சத்தியம். இங்கு அது எப்பொழுதும் இருப்பதனால் சத்தியம். இப்ப கர்ம பலன் சத்தியம் வேறு, அக்ஷரத்தினுடைய தன்மையான சத்தியம் வேறு. இந்த சத்தியம் எப்பொழுதும் இருக்கும், கர்ம பலனான சத்தியம் அது வரும், கண்டிப்பாக வரும், ஆனால் நம்மை விட்டு சென்றுவிடும், அனுபவித்து விட்டால் அழிந்துவிடும், அல்லது ஞானம் வந்தால் கர்மத்தினுடைய பலன் அறிந்து போகும். இது அப்படிப்பட்ட சத்தியம் அல்ல. ஆகவே இந்த இடத்துல சத்தியம் என்பது முழுமையான சத்தியம், ததேத சத்தியம். இனி உபனிஷத் முதலில் உதாரணத்தை கூறுகின்றது. என்ன உதாரணம்? யதா, யதா என்றால் எப்படி. சுதீப்தாத் பாவகாத், பாவக என்றால் நெருப்பு அக்னி, பாவகாத் என்றால் நெருப்பிலிருந்து, பாவகாத் அக்னியிடம் இருந்து. அது எப்படிப்பட்ட அக்னி? சுதீப்தாத், நன்கு எரிகின்ற, சுதீப்தம் என்றால் ஒளிர்விட்டு எரிகின்ற நெருப்பிடம் இருந்து. சுதீப்தாத் பாவகாத், சுடர்விட்டு எரிகின்ற நெருப்பிடமிருந்து என்ன தோன்றுகின்றது? விஸ்புலிங்காஹா, விஸ்புலிங்காஹா என்றால் அக்னியினுடைய பொறிகள், அக்னியினுடைய துளிகள், ஸ்பார்க்ஸ் நம்ம சொல்றது. அக்னியிடமிருந்து விதவிதமான பொறிகள் தோன்றுகிறது. விஸ்புலிங்காஹா, எவ்வளவு விஸ்புலிங்கங்கள் தோன்றுகின்றது? சஹஸ்ரஷக, சஹஸ்ரஷக என்றால் ஆயிரக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் என்று சொன்னால் ஆயிரம் என்று பொருள் அல்ல, எண்ணிக்கைக்கு அடங்காத என்று பொருள். சஹஸ்ரஷக, ஆயிரக்கணக்கான பேர் அங்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் என்று பொருள் அல்ல, அது எண்ண முடியாது அதிகமாக என்று பொருள். சஹஸ்ரஷக என்னாகின்றது? பிரபவந்தே, பிரபவந்தே என்றால் உற்பத்தி ஆகின்றதோ, தோன்றுகிறதோ. இங்கு எது தோன்றுகிறது, எதனிடமிருந்து தோன்றுகிறது? விஸ்புலிங்காக பிரபவந்தே, அக்னியினுடைய பொறிகள் தோன்றுகிறது, படைக்கப்பட்டுள்ளது. எதனிடமிருந்து? பாவகாத், அக்னியிடம் இருந்து. இப்ப நம்ம சாதாரண வேற உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, களிமண்ணிலிருந்து பானைகள், விதவிதமான பானைகள் தோன்றுவது போல. இனி அடுத்த சொல், முக்கியமான சொல், இந்த அக்னிக்கும் விஸ்புலிங்காக என்று சொல்லப்பட்டது. அதாவது அக்னியினுடைய பொறி, நெருப்பினுடைய பொறிக்கும் நெருப்புக்கும் உண்மையான சம்பந்தம் என்ன, உண்மையான சொரூபம் என்ன? உபனிஷத் கூறுகின்றது, சரூபாகா. சரூபாகா என்றால் தோன்றுகின்ற அக்னியினுடைய பொறிகள் அக்னியினுடைய தன்மையாகவே இருக்கின்றது. இங்கு ரூபாகா என்றால் சொரூபம் தன்மை. எது சரூபாகா? விஸ்புலிங்காகா அக்னி சரூபாகா. இந்த அக்னியினிடமிருந்து தோன்றிய நெருப்பு பொறிகள் அக்னியினுடைய சொரூபமாகவே இருக்கின்றது. பிரம்மத்திடமிருந்து தோன்றிய ஜீவர்கள் என்ன சொரூபமாக இருப்பார்கள்? பிரம்மஸ்வரூபமாகவே தான் இருக்க வேண்டும். வேற ஏதாவது இடமிருந்து தோன்றி இருந்தால் அந்த சொரூபமாக இருந்திருக்கலாம். ஆனால் பிரம்மத்திடமிருந்து தோன்றினால் பிரம்மமாக இருப்பது போல், அக்னியிடமிருந்து தோன்றினால் அக்னியாக இருப்பது போல், களிமண்ணிடமிருந்து தோன்றினால் களிமண் சொரூபமாக இருப்பது போல். இப்ப முதல் இரண்டு வரி உதாரணம். இனி மூன்றாவது வரிக்கு வருவோம். ததா. ததா என்றால் அவ்விதமே. அவ்விதம் என்றால் என்ன? எவ்விதம். யதா என்றால் ஏன பிரகாரேன, எந்த விதத்தில், எவ்விதத்தில் அக்னியிடமிருந்து விஸ்புலிங்கங்கள் தோன்றுகிறதோ ததா அவ்விதமே. அக்ஷராத். அக்ஷராத் என்றால் அக்ஷரத்திடமிருந்து. இந்த உபநிஷத் முடிகிற வரைக்கும் அல்லது எப்பொழுதுமே அக்ஷரம்ங்கிற வார்த்தை நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஒவ்வொரு உபநிஷத்துல பிரம்மத்திற்கு ஒவ்வொரு சொல் பயன்படுத்தப்பட்டு அது தொடர்ந்து அதே சொல் பயன்படுத்தப்படும். இங்கு ஆரம்பத்திலேயே ஆசிரியர் யயா தத் அக்ஷரம் அதிகம்யதே என்று அக்ஷரம்ங்கிற சொல்ல அறிமுகப்படுத்தி விட்டார். ஆகவே இங்கு ஆசிரியர் அக்ஷரம்ங்கிற சொல்லையே கையாண்டு வருகிறார். அக்ஷரம் என்றால் பிரம்ம பரம்பொருள். அக்ஷராத் என்றால் அந்த பரம்பொருளிடமிருந்து என்ன தோன்றுகின்றது? கடைசி சொல் மூன்றாவது வரியில் பாவாகா பிரஜாயந்தே. பாவாகா என்றால் ஜீவராசிகள். இந்த உலகம் ஜீவராசிகள். பாவாகா பிரஜாயந்தே என்றால் தோன்றுகிறது. எவ்வளவு ஜீவராசிகள், எப்படிப்பட்ட ஜீவராசிகள்? எல்லா ஜீவராசிகளும் ஒரே மாதிரி இருக்கிறார்களா அல்லது ஒரே ஜீவராசிகளா? கிடையாது. விவிதாகா பாவாகா. விவிதாகா என்றால் விதவிதமான ஜீவராசிகள். விதவிதமான என்றால் மனிதன், மிருகம், தேவர்கள் முதலிய விதவிதமான ஜீவராசிகள். மனிதர்களே ஒருவரை போல் ஒருவர் இல்லை, வீட்டிலேயே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறார்கள். அதற்கு வந்து ஒருவர் என்ன உதாரணம் கூறினார்கள் தெரியுமோ? எங்க வீட்டுல நாங்க நவகிரகத்தை போல இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அது அவர்களுடைய பரிபாஷை எனக்கு முதல்ல புரியல. நவகிரகத்தை போல இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். நவகிரகம் ஒவ்வொருத்தருடைய மூஞ்சியும் பாத்துட்டு இருக்கார், தனித்தனியா தான் அது டைரக்ஷன்ல இருக்கும். அதே போல நாங்க நாலு பேர் இருந்தாலும் எல்லா விஷயங்கள்லயும் நேரடியான எண்ணங்கள் கிடையாது. காரணம் என்ன? விவிதாகா பாவாகா. விதவிதமான ஜீவராசிகள், விதவிதமான மனதையுடைய, விதவிதமான சரீரத்தையுடைய. பாவாகா பிரஜாயந்தே தோன்றியது. பிறகு தோன்றி எங்கு சென்று ஒடுங்குகின்றது? கடைசி பகுதி தத்ரச்ச ஏவ அபியந்தி. அபியந்தி ஒரே வார்த்தையாக புரிந்து கொள்ள வேண்டும். அபியந்தி என்றால் அதற்குள் செல்கின்றது. தத்ர ஏவ. தத்ர என்றால் அக்ஷரத்தில், அந்த அக்ஷரத்தில் தோன்றி அந்த அக்ஷரத்திலேயே சென்று ஒடுங்குகின்றது. தத்ர ஏவ. ஏவ வேற போடுற ஆசிரியர் கண், அதற்குள் தான் ஒடுங்குகின்றது. அக்ஷரத்திடமிருந்து தோன்றி பிறகு நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும், அக்ஷரத்தினால் காக்கப்பட்டு அக்ஷரத்திற்குள்ளேயே சென்று ஒடுங்குகின்றது. ததா என்றால் உக்த திருஷ்டாந்தேன, உதாரணத்தில் சொல்லப்பட்டது போல இங்கு அக்ஷரத்திலிருந்து தோன்றிய ஜீவராசிகள் அந்த அக்ஷரத்திலேயே சென்று ஒடுங்குகின்றது. இந்த மந்திரத்தினுடைய மைய கருத்து என்ன, சாரம் என்னவென்றால், அக்ஷரத்தை உபாதான காரணமாக உபனிஷத் அறிமுகப்படுத்துகிறது. அதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாரம். அக்ஷர பிரம்மமானது இந்த ஜீவராசிகள் அல்லது இந்த உலகத்தினுடைய படைப்புக்கு உபாதான காரணம். எப்படி நமக்கு தெரியுது அக்ஷரத்தை உபாதான காரணமா சொல்லியிருக்குமே, உபாதான காரணம்ங்கிற வார்த்தை வரலையேன்னு சொன்னா, உபாதான காரணத்துக்கு என்ன லட்சணம் பார்த்திருக்கோம், சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். இங்க சிருஷ்டி லய காரணம் என்றாலே ஸ்திதியும் அதற்குள் வருகின்றது. ஆகவே அக்ஷரத்தை சிருஷ்டி ஸ்திதி லய காரணம்னு அறிமுகப்படுத்துவதிலிருந்து அக்ஷரமானது இந்த ஜீவராசிகளுக்கு உபாதான காரணம் என்று அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இப்ப இரண்டாவது வரையில அக்ஷராத் விவிதாஹ பாவாஹ பிரஜாயந்தே தத்ரச அபியந்தி. இதுல ஒரு சொல் நம்ம விட்டுருக்கோம். மூன்றாவது வரையில சோம்ய என்று ஒரு சொல் இருக்கின்றது. இது வந்து குருவானவர் சிஷ்யனை அழைக்கின்றார். சோம்ய என்றால் சிஷ்யனை அழைக்கின்றார். சோம்ய நல்ல மனதை, நல்ல மனதை உடையவன். இங்கு சோம்யங்கிறதுக்கு பிரியதர்ஷனன்னு பொருள். ஏ பிரியதர்ஷன, பிரியதர்ஷனன பார்க்கறதுக்கு மிகவும் அழகாக இருப்பவனேங்கிறத நேரடியான பொருள். இங்க அதனுடைய அர்த்தம் என்ன, அதிகாரித்துவத்துடன் இருப்பவன். அதாவது ஆசிரியருக்கு வந்து மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது எப்பொழுது பிரியம் வரும், நன்கு புரிந்து கொண்டு அதிகாரித்துவத்துடன் மாணவன் இருந்தால் ஆசிரியருக்கு பிரியமாக இருக்கும். அதை காட்டுகின்றார். ஹே சௌம்ய, ஹே சௌம்யனா ஹே சௌனக, ஹே சிஷ்யா, சிஷ்யனே என்று அழைத்து இந்த கருத்தை கூறுகின்றார். இந்த மந்திரத்தினுடைய சாரம் அக்ஷர பிரம்ம உபாதான காரணம். இனி அடுத்த மந்திரத்திற்குள் செல்வோம். திவ்யோஹ்யமூர்த்த புருஷஹ சபாஷ்யாப்யந்தரோ ஹ்யஜஹ அப்ராணோ ஹ்யமனா சுப்ரஹ ஷக்ஷராத் பரத பரஹ. அக்ஷரமான பிரம்மன் உபாதான காரணம் என்று சொல்லும் பொழுது பிரம்மன் எப்பொழுது உபாதான காரணம் ஆக முடியும்? நம்ம உதாரணத்திற்குள் செல்லலாம். களிமண் இருக்கின்றது, அந்த களிமண் உபாதான காரணம் என்று நாம் எப்பொழுது சொல்ல முடியும்? அந்த களிமண் எப்பொழுது விதவிதமான பானையாக தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் களிமண்ணை பார்த்து உபாதான காரணம்னு சொல்ல முடியும். பானையே கிடையாது, வெறும் களிமண் மட்டும் இருக்கின்றது ஒரு குவியலாக, அதை போய் நம்ம உபாதான காரணம்னு சொல்ல முடியுமா? எதுக்கு உபாதான காரணம்ங்கிற கேள்வி வரும். ஆகவே எப்பொழுது ஒரு பொருள் விதவிதமான காரியமாக மாறுகின்றதோ, தன்னை விதவிதமாக தோற்றுவித்துக் கொள்கின்றதோ, அப்பொழுதுதான் அந்த பொருளுக்கு உபாதான காரணம் என்ற பெயர் வரும். இப்ப அக்ஷரத்தை உபாதான காரணம்னு எப்பொழுது சொல்ல முடியும்? இந்த அக்ஷரம் விதவிதமான ஜீவர்களாக தோன்றினால்தான் அப்பொழுது உபாதான காரணம். இப்ப உதாரணத்தில் களிமண் எப்பொழுது உபாதான காரணம்? விதவிதமான பானைகளாக மாறும் பொழுது. இப்ப களிமண் விதவிதமான பானைகளாக எப்பொழுது மாறும்? திடீர்னு விதவிதமான பானைகளா களிமண் மாறிவிடுமா? கிடையாது. அந்த களிமண்ணுக்கு நாம் கொடுக்கின்ற விதவிதமான நாம ரூபத்தினுடைய அடிப்படையில் தான் அது விதவிதமான பானைகளாக மாறும். ஆகவே களிமண்ணுக்கு உபாதான காரணம் என்கின்ற பெயர் வர வேண்டும் என்றால் வெறும் களிமண்ணுக்கு மட்டும் அந்த பெயர் வந்துடாது, அந்த களிமண்ணோடு நாம ரூபத்தை சேர்த்த வேண்டும். நாம ரூபம்னு என்ன மறந்து போயிடலையே, நாம ரூபம் என்றால் நெத்தியில போட்டிருக்கிற நாமம், அது அப்படி புரிஞ்சுட்டா அது குருவுக்கு போடுற நாமம் ஆயிரும், ஒண்ணுமே புரியாம போயிரும். ஆகவே நாமம் என்றால் பெயர், ரூபம் என்றால் உருவம். களிமண்ணோடு நாம ரூபத்தை சேர்த்தும் பொழுது களிமண்ணுக்கு என்ன ஸ்டேட்டஸ் வருகின்றது? உபாதான காரணம். இதை நாம் புரிந்து கொண்டால் பிரம்மம் அக்ஷரத்துக்கு உபாதான காரணம் என்ற ஸ்டேட்டஸ் எப்பொழுது வரும்? அக்ஷரத்தோடு எதையாவது சேர்த்தனும், வெறும் அக்ஷரத்துக்கு மட்டும் உபாதான காரணம் தகுதி வராது. எப்படி? வெறும் களிமண்ண போய் உபாதான காரணம்னு சொல்லிட்டு இருப்போமா? நாம ரூபத்தை சேர்த்தும் பொழுது உபாதான காரணம், அதே போல அக்ஷரத்தோடு மாயையை சேர்த்தும் பொழுதுதான் இந்த அக்ஷரத்துக்கு உபாதான காரணம் என்ற பெயர் வருகிறது. ஆகவே மாயை என்பது நாம ரூபந்தான். நாம ரூபம் என்றாலும், அவித்யா என்றாலும், பிரகிருதி என்றாலும், மாயை என்றாலும் ஒரே பொருள். அக்ஷரம்ங்கிற இடத்துல நம்ம நாம ரூபம்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு மாயைங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஆகவே அக்ஷரம் உபாதான காரணம்னு உபனிஷத் சொல்லும் பொழுது உபனிஷத் என்ன செய்து விட்டது? அந்த அக்ஷரத்தோடு மாயையை சேர்த்தி விட்டது. ஆகவே மாயையுடன் கூடிய அக்ஷரத்தினுடைய லட்சணம் தான் சென்ற மந்திரத்தில் பேசப்பட்டது. இதுல முதல் மந்திரத்தில் என்ன சொன்னோம்? அக்ஷரத்தினுடைய லட்சணம்னு சொன்னோம். இந்த அக்ஷரத்தினுடைய இலக்கணம் எப்படிப்பட்ட அக்ஷரம்? நாம ரூபத்துடன் அல்லது மாயையுடன் கூடிய அக்ஷரத்தின் அக்ஷரம்தான் முதல் மந்திரத்தில் பேசப்பட்டது. நாம ரூபம் இருக்கின்றது அல்லது மாயை இருக்கின்றது, அந்த மாயையோடு அக்ஷரத்தை பார்த்து அந்த அக்ஷரத்திற்கு உபாதான காரணம் என்று சொல்லப்பட்டது. இனி இரண்டாவது மந்திரத்தில், இப்பொழுது பார்க்க இருக்கின்ற மந்திரத்தில், அந்த நாம ரூபத்தை அல்லது மாயையை நீக்கி வெறும் அக்ஷரத்தை மட்டும் பார்த்தால் அந்த அக்ஷரத்தினுடைய லட்சணம் என்ன? அந்த லட்சணம் தான் இங்கு வருகின்றது. இப்ப இரண்டாவது மந்திரம் திவ்யோ அமூர்த்த புருஷக அப்ராணக அமனாகங்கிற மந்திரம் எதனுடைய லட்சணம்? இதுவும் அக்ஷரத்தினுடைய லட்சணம் தான். எப்படிப்பட்ட அக்ஷரம்? மாயா ரஹித அக்ஷரத்தினுடைய லட்சணம், மாயை இல்லாத அக்ஷரத்தினுடைய லட்சணம். அப்ப சென்ற மந்திரத்தில் எப்படிப்பட்ட அக்ஷரத்தினுடைய லட்சணம் பார்த்தோம்? மாயையுடன் கூடிய அக்ஷரத்தினுடைய லட்சணம் பார்த்தோம். இந்த மாயைக்கு இனி ஒரு பேர், அதனுடைய விளக்கம் பிறகு பார்ப்போம். உபாதி என்று சொல்வது மாயைக்கு இனி ஒரு தன்மை, உபாதி. ஆகவே முதல் மந்திரமானது சோபாதிக பிரம்ம லட்சணம். சோபாதிகம் என்றால் மாயையை உபாதியாக கொண்ட லட்சணத்தினுடைய அக்ஷரத்தினுடைய தன்மையை பார்த்தோம். இங்கு நிருபாதிக பிரம்ம லட்சணம், மாயை இல்லாத மாயையை நீக்கிய அக்ஷரத்தினுடைய தன்மை. இப்ப மாயையை நீக்கிட்டோம்னு வச்சுக்குவோம், அக்ஷரத்திடமிருந்து மாயையை நாம் நீக்கிவிட்டோம், அந்த அக்ஷர பிரம்மன் தான் இருக்கு. மாயையை நீக்கினதற்கு பிறகு நம்ம அதை போய் உபாதான காரணம்னு சொல்ல முடியுமா? அதற்கு பிராணன் இருக்கு, அதற்கு வந்து மனம் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கின்றது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதைத்தான் உபனிஷத் கூறுகின்றது, அதற்கு பிராணன் கிடையாது, மனம் கிடையாது என்று. மாயையை நீக்கிவிட்டால் எந்தெந்த தன்மையை சொல்ல முடியாதுன்னு சொல்லுது, பிறகு நேரடியாக அதனுடைய தன்மை என்ன என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இப்ப முதல் மந்திரம் மாயையுடன் கூடிய பிரம்ம லட்சணம், இரண்டாவது மந்திரம் மாயையை நீக்கிய பார்க்கின்ற பரம்பொருளினுடைய லட்சணம். இப்பொழுது ஒவ்வொரு சொல்லுக்கு செல்வோம். முதல் சொல் திவ்யக. திவ்யக என்றால் சைத்தன்ய சொரூபக, சித் சொரூபக என்று பொருள். சைத்தன்யம் என்றால் என்ன? ஞானம். ஞான சொரூபமானது, அறிவு சொரூபமானது திவ்யக. அல்லது இனியொருமானது இரண்டாவது சொல் அமூர்த்தக. அமூர்த்தக என்றால் வடிவம் அற்றது, உருவம் அற்றது. மாயையோட சேர்ந்துட்டா நாம ரூபம், அதுக்கு எல்லா விதமான ரூபமும் வந்துடும். மாயை இல்லாத பொழுது அமூர்த்தக, அதற்கு ரூபம் இல்லை. காரணம் என்ன? நிறவயவத்வார், அவயவங்கள் கிடையாது. எதுக்கு உருவம் இருக்கும்? கை கால் முதலிய அங்கங்கள் இருந்தால்தான் உருவம் இருக்கும். எந்த தத்துவத்திற்கு அங்கங்களே கிடையாதோ அது உருவம் இல்லாததாக இருக்கும். ஆகவே அங்கங்கள் இல்லாத காரணத்தினால் அமூர்த்தக. இப்ப முதல் லட்சணம் என்ன? சைத்தன்ய சொரூபம் அந்த பிரம்ம, உருவம் அற்றது. மூன்றாவது சொல் புருஷக. புருஷக என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள். ஒன்று, எல்லா இடத்திலும் பூரணமாக இருப்பதனால் புருஷன், நிறைவாக அனந்தமாக இருப்பதனால் புருஷன், பூரணத்துவாத் புருஷக. அல்லது புரி என்றால் நகரம். நம்மளுடைய உடலை வந்து சாஸ்திரத்துல நகரத்துக்கு உதாரணமாக சொல்லப்படும். இந்த உடலில் சாட்சியாக இருப்பதனால் புருஷக. புரி சேதே இது புருஷக, ஆத்மாவாக உடலில் இருப்பதனால் புருஷன் புருஷக. சாதாரணமா புருஷன்கிறதுக்கு ஆண் அர்த்தம் இருக்கு, இந்த இடத்துல அந்த பொருள் எல்லாம் கிடையாது. புருஷக என்றால் பூர்ணமாக இருப்பவர் அல்லது சரீரத்திற்குள் இருப்பவர். இப்ப மூன்று லட்சணம் வந்துள்ளது, திவ்யக, அமூர்த்தக, புருஷக. இனி அடுத்த சொல் சபாஹ்ய அப்யந்தரக. சபாஹ்யாபியந்தரக, பாஹ்யம் என்றால் வெளியே, பாஹ்யம் என்றால் வெளியே. அப்யந்தரக, அப்யந்தரம் என்றால் உள், வெளியே உள்ளே. ச பாஹ்ய அப்யந்தரக என்றால் வெளியேயும் உள்ளது உள்ளேயும் உள்ளது. அதனுடைய பொருள் என்ன? வெளியேயும் இருக்கு உள்ளேயும் இருக்கு என்றால் அது எல்லா இடத்திலும் இருக்கின்றது. ஆகாசத்தினுடைய அடிப்படையில் வரையறுக்கப்படவில்லை. Not limited by space. ஆகாசத்தினால் அது வரையறுக்கப்படவில்லை. சபாஹ்ய அப்யந்தரக, இந்த உள்ளே வெளியே அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு உதாரணமாக, இந்த உடலினுடைய அடிப்படையில தான் வெளியே உள்ளே என்றெல்லாம் சொல்ல முடியும். இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு இருப்பதனால் அது எல்லா இடத்திலும் இருக்கின்றது, உள்ளேயும் இருக்கின்றது வெளியேயும் இருக்கின்றது. இதனுடைய சாராம்சம் என்ன? அது ஆகாசத்தினால் வரையறுக்கப்படவில்லை. தேச பரிச்சேத ரஹிதக, தேசத்தினால் வரையறுக்கப்படவில்லை. இனி அடுத்த சொல் ஹி அஜக. ஹி என்றால் உண்மையில், இன்டீட். ஹி அஜக, அஜக என்றால் என்ன? அஜக என்றால் ஜென்ம ரஹிதக, பிறப்பற்றது. ஜக என்றால் பிறத்தல், அஜக என்றால் பிறப்பற்றது. இந்த பிறப்பு என்பது யாருக்கு வருகின்றது? பிறப்பு என்பதே இந்த ஸ்தூல சரீரத்திற்கு தான். ஒரு ஜீவன் பிறந்துள்ளான்னு சொன்னா அவனுடைய மனசு பிறக்கறதில்லை. பெற்றோர்கள் நமக்கு வந்து உடம்ப கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நமக்கு மனசு அவர்கள் கொடுக்கவில்லை, நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தை அவர்கள் கொடுக்கவில்லை, கொடுத்தது ஸ்தூல சரீரம். ஆகவே பிறப்பு என்பது ஸ்தூல சரீரத்தை தான் எப்பொழுதும் குறிக்கும். அஜக என்றால் பிறப்பற்றது. பிறகு இனி ஒரு கருத்து நம்ம பார்த்திருக்கோம், இந்த ஸ்தூல சரீரம் ஆறு விதமான மாற்றத்தை அடையும். அது என்னென்ன ஆறு விதமான மாற்றத்தை அடையும்? அஸ்தி, ஜாயதே, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷீயதே, வினஷ்யதி. இதெல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல் லெவல் இருக்கிறதுனால நான் சொல்ல மாட்டேன், அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே இந்த மாதிரி ஆறு விதமான மாற்றத்தை அடைவது இந்த சரீரம். இந்த ஆறு விதமான மாற்றத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் என்ன? ஜாயதே, பிறத்தல். பிறத்தலே ஒரு விதமான மாற்றம். இந்த ஆறு விதமான மாற்றத்துல ஒரு பொருள் ஒரு விதமான மாற்றத்திற்கு உட்படாதுன்னு சொல்லிட்டா மற்ற எல்லா விதமான மாற்றமும் அதற்கு இல்லைன்னு பொருள். ஒரு பொருள் பிறக்கவில்லை என்றால் அது வளரவில்லை, அதன் மரணமடையாது, அது தேயாது, எல்லா விகாரமும் கிடையாது என்று பொருள். அல்லது ஒரு பொருளுக்கு மரணம் இல்லை என்றால் கண்டிப்பாக ஜென்மம் இல்லை. ஆகவே அஜக என்று சொல்வதிலிருந்து அந்த அக்ஷரம் ஷட் விகார ரஹிதம், ஆறு விதமான மாற்றத்திலிருந்து வேறுபட்டது, அந்த மாற்றம் அதற்கு கிடையாது. அப்படி ஒரு பொருள் அல்லது ஸ்தூல ஷரீர ரஹிதக, இந்த ஸ்தூல ஷரீரம் அந்த அக்ஷரத்துக்கு கிடையாது. இங்க ஏன் உபனிஷத் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு வரணும்? ஸ்தூல சரீரம் இல்ல, இனி அடுத்தது சூக்ஷ்ம சரீரம் இல்ல ஏன்னு சொல்லணும். காரணம், மாயைய விட்டுட்டு லட்சணத்தினுடைய அக்ஷரத்தினுடைய இலக்கணம் சொல்லப்படுகின்றது. ஆகவே மாயையோடு இருந்தா என்னென்ன தகுதிகள் எல்லாம், என்னென்ன குணங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு இருப்பதாக நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடையாது என்று நிஷேதம் செய்து வருகின்றது. இப்ப அஜக என்பதிலிருந்து ஸ்தூல சரீரம் அற்றது. இனி அடுத்த இரண்டு சொல், அப்ராணக அமனாகா. அப்ராணக என்றால் மனம் அற்ற, பிராணன் அற்றது. பிராணக என்றால் பிராணன், வாயு விகாரம். அப்ராணக என்றால் பிராணன் அற்றது. பிராணன் அற்றது என்றால் என்ன? அதற்கு பிராணனால் வரையறுக்கப்படுவதில்லை. நம்ம சரீரம் எதனால வரையறுக்கப்படுகின்றது? பிராணனினால் வரையறுக்கப்படுகின்றது, அது கிடையாது. பிறகு அந்த பிரம்மத்திற்கு மனசு இருக்கோ? அமனாகா, பிரம்மத்திற்கு மனம் கிடையாது. அதிலிருந்தே பிரம்ம முக்தி மோக்ஷ சுரூபத்தில் இருக்குன்னு தெரியுது. நமக்கு மனசு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கஷ்டம். அந்த பிரம்மத்துக்கு மனசு இல்ல, அதிலிருந்து பிரம்மன் முக்தி முக்தனாகவே எப்பொழுதும் இருக்கின்றது. அமனாகா, இந்த பிராணன் மனம் இந்த ரெண்டும் எந்த சரீரத்திற்குள் வருகின்றது? ஸ்தூல சரீரமா சூக்ஷ்ம சரீரமா? சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அவயவங்கள். அப்ராணக அமனாக என்பதிலிருந்து சூக்ஷ்ம சரீர ரகிதக என்பது கூறப்படுகின்றது. சூக்ஷ்ம சரீரம் அந்த பிரம்மத்துக்கு கிடையாது, ஸ்தூல சரீரமும் அந்த பிரம்மத்துக்கு கிடையாது. இந்த ஸ்லோகம் இப்பொழுது அவ்வளவு அர்த்தமா இருக்கிற மாதிரி தெரியாது, எடுத்த உடனே நிஷேதம் வர்றதுனால. இந்த இதெல்லாம் முடிச்சு இந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில போனதுக்கு அப்புறம் மீண்டும் இதை பார்க்கும் பொழுதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய உண்மையான வெயிட் அர்த்தம் நமக்கு புரியும். ஏன்னா உன்ன அத்தியாரோபமே பண்ணல, எடுத்த உடனே உபனிஷத் எல்லாத்தையும் நிராகரிக்கின்றது. ஓரளவுக்கு புரிஞ்சாவே போதும், எனக்கு ரொம்ப புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா நமக்கு புரிய இருக்கின்றது. கொஞ்சம் பொறுமை வேணும். சில பேர்த்துக்கு முதல் வகுப்புலயே புரிஞ்சிடணும்னு விருப்பம், பிறகு ரெண்டாவது வகுப்புக்கு எனக்கு வேலை இருக்கணும் இல்லவா? ஆகவே முதல் வகுப்புல புரியலைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக அடுத்த வகுப்புல புரிந்து கொள்ளலாம். என்ன இது, எடுத்த உடனே அக்ஷரத்தினுடைய பரம்பொருளினுடைய நேரடியான லட்சணம் வருவதனால் அப்படித்தான் இருக்கும், பிறகு நமக்கு புரிந்துவிடும். அப்ராணக அமனாக என்பது சூக்ஷ்ம சரீர ரகிதம். இனி அடுத்த சொல்ல நீங்களே சொல்லிடுவீங்க. சுப்ரக என்றால் என்ன? தூய்மையானது. தூய்மையானதுங்கிறதுக்கு என்ன பொருள் நம்ம சொல்லலாம்? அஜகங்கிறதுக்கு ஸ்தூல சரீரம் கிடையாது, அப்ராணா அமனாகங்கிறதுக்கு சூக்ஷ்ம சரீரம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? காரண சரீர ரஹிதக. ஆகவே சுப்ரக என்றால் காரண சரீர ரஹிதம், அதாவது அறியாமை அஜ்ஞானம் அந்த பிரம்மத்துக்கு கிடையாது. காரண சரீரத்தில் என்ன இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம எங்க இருக்கோம்? காரண சரீரத்தில் இருக்கோம். எதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? அறியாமைக்குள் மூழ்கி இருக்கின்றோம். அந்த அறியாமை பிரம்மத்திடம் கிடையாது. இந்த கடைசி சொல்ல அஜக அப்ராணக அமனாகா சுப்ரகங்கிறதுல மூன்று விதமான சரீரமும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. இனி அடுத்த பகுதி அக்ஷராத் பரத பரக. இது கொஞ்சம் கவனமாக பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி. அக்ஷராத் பரத பரக என்பதனுடைய சாரம் என்ன என்று கூறிவிட்டு இதனுடைய விளக்கத்திற்கு போவோம். மாயையை காட்டிலும் மேலானது, அதுதான் இதனுடைய பொருள். அக்ஷராத் பரத பரக என்பதனுடைய சாரம் மாயையை காட்டிலும் மேலானது, அதுதான் இதனுடைய சாரம். மாயையை காட்டிலும் மேலானது என்ற கருத்தை உபனிஷத் எப்படி கூறுகின்றது என்றால், பிரம்ம எப்பொழுதும் சுதந்திரமாக இருப்பது சத்தியமான சொரூபம். அந்த பிரம்மத்தை சார்ந்து மாயையானது இருக்கின்றது. அந்த மாயையிலிருந்து என்ன தோன்றுகின்றது? மாயைக்கு இனியொரு பெயர் காரண சரீரம் அல்லது காரண பிரபஞ்சம். காரண பிரபஞ்சத்திலிருந்து என்ன வரும்? சூக்ஷ்மமான பிரபஞ்சம். சூக்ஷ்மமான பிரபஞ்சத்திலிருந்து என்ன வரும்? ஸ்தூலமான பிரபஞ்சம். ஆகவே காரிய காரணத்தில் காரணம் காரியத்தை விட உயர்ந்தது, அதுல நமக்கு சந்தேகம் இல்லை. காரணம் உயர்ந்தது எதை காட்டிலும்? காரியத்தை காட்டிலும். இந்த மாயையானது எதை காட்டிலும் உயர்ந்தது? அது சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருப்பதனால் இந்த மாயை ஸ்தூலமான சூக்ஷ்மமான பிரபஞ்சத்தை காட்டிலும் மேலானது. இப்ப மாயையே மேலானதுன்னு எப்ப சொல்லலாம்? ஸ்தூலமான சூக்ஷ்மமான பிரபஞ்சத்தை பார்த்து மாயைய மேலானதுன்னு சொல்லிடலாம். பிறகு மாயை வந்து கீழானது எதனுடைய அடிப்படையில்? பிரம்மத்தினுடைய அடிப்படையில். இப்ப பிரம்மத்தோட மாயைய பார்த்தா மாயை கீழானது. இந்த மாயைய வந்து இந்த ஜெகத்தோட பார்த்தா மாயையானது மேலானது. பொதுவா காரணம் அதிக நாள் இருக்கும் காரியத்தை விட. ஆகவே அக்ஷரம்ங்கிற சொல்ல சாதாரண காரணத்துக்கும் பயன்படுத்தலாம். காரியத்தினுடைய அடிப்படையில அக்ஷரம் என்றால் அழியாதது என்று நாம் சொல்லலாம். நம்ம களிமண்ணையும் கூட அக்ஷரம்னு சொல்லலாம். இந்த களிமண்ணை எப்ப அக்ஷரம்னு சொல்லலாம்? பானையினுடைய பார்வையில். பானையோட பார்க்கும் பொழுது களிமண்ணும் அக்ஷரம். காரணம் பானை அழியும் பொழுதும் களிமண்ணானது அழியவில்லை. ஆகவே மாயைக்கு அக்ஷரம் என்று பெயர் கொடுக்கப்படுகின்றது. இங்கு அக்ஷரம்ங்கிற பெயர் யாருக்கு கொடுக்கப்படுகின்றது? உண்மையில் பிரம்மத்திற்கு. ஆனால் இங்கு மாயையானது அக்ஷரம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மாயை ஏன் அக்ஷரம் என்று சொல்லப்படுகின்றது? இந்த மாயை எதை காட்டிலும் மேலானது? ஸ்தூலமான சூக்ஷ்மமான பிரபஞ்சத்தை காட்டிலும் மேலானது. இங்கு உபனிஷத் என்ன சொல்கின்றது என்றால், ஸ்தூலமான சூக்ஷ்மமான ஜெகத்தை காட்டிலும் மேலான மாயையை காட்டிலும் மேலானது. அப்படித்தான் உபனிஷத் கூறுகின்றது. இப்பொழுது பார்ப்போம். அக்ஷராத் பரதக பரம். இங்கு அக்ஷராத் என்றால் மாயையிலிருந்து என்று பொருள். இங்கு அக்ஷராத் என்ற சொல் மாயையை குறிக்கின்றது. அக்ஷராத் என்றால் மாயாயாக, மாயையிலிருந்து. இது எப்படிப்பட்ட மாயை? பரதக, மேலான மாயை. இந்த பரதகங்கிற வார்த்தையும் மாயையை தான் குறிக்குது. ஜெகதக பரதக, ஜெகத்தை காட்டிலும் மேலான அக்ஷரத்திட அக்ஷரத்தை காட்டிலும். இப்ப இந்த இடத்துல அக்ஷரம்னா மாயை. இப்ப சுருக்கமா என்ன, ஜெகத்தை காட்டிலும் மேலான மாயையை காட்டிலும். கடைசியில் ஒரு சொல் இருக்கு பரக, அது பிரம்மத்தை குறிக்கின்றது. பரக என்றால் மேலானது. அப்போ இதனுடைய சாரம் என்ன, ஜெகத்தை காட்டிலும் மேலான மாயையை காட்டிலும் மேலானது. அக்ஷராத் ஜெகதக பரதக மாயாயாக பரக, மாயையை காட்டிலும் மேலானது பரம். இப்ப கடைசியில உபனிஷத் அல்லது குரு எப்படி முடிக்கின்றார், இந்த மாயையை காட்டிலும் எது மேலானது. அப்படி சொல்லும் பொழுதே எப்படிப்பட்ட மாயைன்னு சொல்லிடுறார், இந்த உலகத்தை காட்டிலும் மேலான மாயையை காட்டிலும் மேலானது. இனி இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் நாம் செய்ய வேண்டும். என்ன விசாரம் என்றால், இந்த மாயைக்கும் பிரம்மத்திற்கும் என்ன சம்பந்தம். என்ன, இதற்கு பிறகு மாயையையும் பிரம்மத்தையும் சேர்த்து தான் நம்ம காரியத்தையே பார்க்க போறோம். மாயையும் பிரம்மனும் சேர்ந்து இருக்கின்றது, பிரிஞ்சு இருக்கின்றதுன்னெல்லாம் நம்ம படிச்சோம். முதல் மந்திரத்துல மாயையோட இருக்கிற பிரம்ம அதனுடைய லட்சணம், இரண்டாவது மந்திரத்துல மாயைய விட்டுட்டு பிரம்மத்தை பார்த்தா அதனுடைய லட்சணம் எல்லாம் பார்த்தோம். பிறகு இறுதியா உபனிஷத் என்ன சொல்லியாச்சு, மாயையை காட்டிலும் மேலானதுன்னு சொல்லியாச்சு. ஆகவே மாயைக்கும் பிரம்மத்திற்கும் என்ன சம்பந்தம், இப்ப அந்த விசாரத்துல இறங்குவோம். பிரம்ம அனாதி, இந்த பிரம்ம எப்பொழுது தோன்றியது, அதுக்கு தோற்றம் சொல்ல முடியாது. அனாதி, ஆதி என்றால் தோற்றம், அனாதி என்றால் தோற்றம் கிடையாது. அதனுடைய பொருள் என்ன, தோற்றம் கிடையாதுன்னா அது எப்பொழுதும் இருக்கின்றது என்று பொருள். சரி, மாயை எப்பொழுது தோன்றியது, எல்லாத்துக்கும் இந்த ஒரே கேள்விதான். இந்த மாயையினுடைய தோற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சில பேர் விரும்புவார்கள், மாயை எப்ப வந்தது, ஜீவன் எப்பொழுது தோன்றினார், ஜெகத் எப்ப வந்தது என்று. இப்ப மாயை எப்ப வந்தது, மாயையினுடைய தோற்றம் என்ன என்ற கேள்விக்கும் பதில் அனாதி. அந்த கேள்வியை கேட்க கூடாதுன்னு அர்த்தம், அது வேதாந்தத்திலிருந்து அவுட் ஆஃப் சிலபஸ், அதுல நம்ம வேதாந்தத்துக்குள்ள அந்த கேள்விக்கு இடம் இல்லை. அந்த மாயையும் அனாதி. இந்த இடத்துல அனாதி என்றால் உடனே என்ன வரும், பிரம்மத்தை போன்று அதுவும் அனாதியா என்ற கேள்வி வரும். இங்கு அனாதி என்றால் அதனுடைய ஆதியை சொல்ல முடியாது, அது இப்பொழுதுதான் தோன்றியது என்று சொல்ல முடியாது. இப்ப ரெண்டு அனாதி நமக்கு இருக்கு, அதைய சொல்ல முடியுதோ சொல்ல முடியலையோ, பிரம்ம ஒரு அனாதி, மாயை ஒரு அனாதி. இந்த ரெண்டு அனாதியை வச்சுட்டு நம்ம எப்படி காரியம் பண்றது, இந்த ரெண்டு அனாதிக்குள்ள சம்பந்தம் என்ன. இப்ப என்ன சம்பந்தம் இருக்க முடியும், இப்ப முதல் சம்பந்தம் அதாவது பிரம்மன் வேறு மாயை வேறு. ஏன்னா அதுவும் அனாதி இதுவும் அனாதி, மாயைன்னு ஒன்னு இருக்கு தனியா இருக்கு, இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறது முதல் சம்பந்தம். பிரம்மத்தையும் மாயையும் சம்பந்தப்படுத்த வேண்டாம், ரெண்டும் தனித்தனியாக இருக்கின்ற பொருள்கள். மாயை என்பது தனியா இருக்கு, பிரம்மங்கிறது தனியா இருக்கு, செப்பரேட் என்டிட்டி. மாயை வேற பிரம்மன் வேற. ஏன், பிரம்மனும் அனாதின்னு சொல்லி மாயையும் அனாதின்னு சொல்லும் பொழுது ரெண்டையும் நம்ம பிரிச்சு வச்சுக்குவோம், சிருஷ்டி காலத்துல சேர்ந்துகிட்டும் அதற்கு பிறகு தனியாகவே இருக்கட்டும். இப்படி பல மதவாதிகள் இருக்கிறார்கள், மாயையை பிரம்மத்தினிடமிருந்து பிரித்து வைத்து மாயை வேறு பிரம்மன் வேறு என்று சொல்பவர்கள்தான் அத்வைதத்தை தவிர எல்லா மதவாதிகளும். அப்படி ஒரு பாசிபிலிட்டி, அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கலாம். இல்லாவிட்டால் இரண்டாவது சந்தர்ப்பம் என்ன என்றால், இந்த மாயையானது பிரம்மத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கலாம். முதல்ல மாயை தனியா இருக்கலாம், பிரம்மத்துக்கும் மாயைக்கும் சம்பந்தம் இல்லாம தனியா மாயைன்னு ஒண்ணு இருக்கலாம். இரண்டாவது என்ன சொல்லலாம், வேறொரு சந்தர்ப்பம் இந்த மாயை எப்படி இருக்கலாம் என்றால், அந்த பிரம்மத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கலாம், பார்ட் பிரம்மத்தினுடைய ஒரு சக்தியாகவோ பிரம்மத்தினுடைய ஒரு அங்கமாகவோ இருக்கலாம். இந்த ரெண்டு சாதாரணமா, இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, ரெண்டு சந்தர்ப்பம் இருக்கு. நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இந்த ரெண்டும் கிடையாதுன்னு சொல்ல போறோம். தனியாமும் மாயை இருக்க முடியாது, பிரம்மத்தோட சேர்ந்து இருக்க முடியாது. பிறகு எப்படித்தான் இருக்கு, அது நம்மளுடைய சித்தாந்தமா வர இருக்கின்றது. இப்போ முதல்ல எப்படி இந்த ரெண்டு இருக்க முடியாதுன்னு பார்ப்போம். பிறகு நாம் வேதாந்தத்தில் எப்படி பிரம்மத்துக்கும் மாயைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை இறுதியாக பார்க்கலாம். முதல் கருத்து என்ன? பிரம்மனும் மாயையும் வேறு வேறா இருக்கலாமா என்றால் இருக்க முடியாது. காரணம் என்ன? அதற்கு சாஸ்திரம் தான் நமக்கு துணை. சாஸ்திரம் பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது அசங்ககி அயம் புருஷக, அது அசங்கமானது என்று சொல்லி, பிறகு அத்வைதம் என்று பிரம்மத்திற்கு லட்சணம் கொடுக்கின்ற. அத்வைதம் என்று சொன்னால் என்ன? இரண்டு அற்றதாக இருக்கின்றது. பிறகு பிரம்மத்திற்கு இனியொரு லட்சணம் அனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று சொல்கின்றது. இங்கு அனந்தம் அத்வைதம் வார்த்தை தான் இங்கு நமக்கு முக்கியமான சொல். இந்த சொல்லுக்கும் மாயை தனியா இல்லைங்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பொருள் அனந்தம், அனந்தம் என்றால் பூர்ணமானது என்றால், அந்த பொருள் எப்பொழுது பூர்ணமாக இருக்க முடியும் என்றால் அதற்கு மேல் இரண்டாவதாக ஒரு பொருள் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருள் பூர்ணமாக இருக்க முடியாது. அந்த பொருளை இதை வந்து ஒன்னும் செய்ய வேண்டாம், அது இருந்தாலே இதுக்கு பூர்ணத்துவம் போயிடும். இப்ப மாயைன்னு ஒண்ணு வந்து அது இருந்து பிரம்மத்தினுடைய பூர்ணத்துவத்தை கெடுக்கிறதுக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம். மாயைன்னு ஒண்ணு தனியா இருந்தாவே போதும், இந்த பிரம்மத்தினுடைய பூர்ணத்துவமானது கெட்டுவிடும். காரணம் என்ன? பூரணம்னு சொன்னா எல்லா இடத்திலும் எங்கும் இருப்பது. இங்கு பிரம்மன் இருக்கின்றது, மாயை தனியாக இருக்கின்றது என்றால் அந்த இடத்துல பிரம்மன் இல்லைன்னு சொல்லணும். காரணம் மாயை இருக்கே, மாயை இருக்கின்றது என்றால் அந்த இடத்துல பிரம்மன் இல்லை. அப்போ ஒரு இடத்துல இல்லாத பிரம்மன் எப்படி அனந்தமாக முடியும்? ஆகவே மாயை பிரம்மன் இரண்டும் வேறு வேறு என்று நாம் கொண்டால் சாஸ்திரத்தின் பிரம்மத்தினுடைய லட்சணம் விருத்தமாகிவிடும். பிரம்மத்தினுடைய லட்சணம் பொருந்தி வராது. சாஸ்திரம் வந்து பிரம்மத்தை அனந்தம்னு சொல்லக்கூடாது, ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லலாமே தவிர பூர்ணம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் அத்வைதம் என்றும் சொல்லக்கூடாது. ஆனா சாஸ்திரம் சொல்லது. ஆகவே மாயையும் பிரம்மனும் கண்டிப்பாக வேறாக இருக்க முடியாது. இப்ப முதல்ல என்ன பாசிபிலிட்டியை நீக்கிட்டோம்? மாயை வேறு பிரம்மன் வேறு அல்ல, அப்படி இருக்க முடியாதுன்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்? சரி, இந்த மாயை பிரம்மத்தோட சேர்ந்துகிட்டுமே, பிரம்மத்தோடு சேர்ந்து பிரம்மத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கட்டுமே. எப்படி நமக்கு கைகாலெல்லாம் ஒரு அங்கமாக இருப்பதோ அப்படி இருக்கட்டும் என்றால், அதற்கும் நாம் சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டே பதில் சொல்கின்றோம். ஒரு பொருள் எனக்கு அங்கமாக இருந்தால் அந்த அங்கத்தில் வருகின்ற மாற்றம் யாருக்கு வரும்? அந்த அங்கத்தை உடையவனுக்கு வரும். இப்ப இந்த கை வந்து எனக்கு அங்கம், இந்த கையில வர்ற மாற்றம் எனக்கு வரும். கையில் ஒரு அடிபட்டா கையுக்கு தானே அடிபடுது, எனக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆகவே ஒரு அங்கமாக மாயையை சொன்னால் மாயையில் வருகின்ற விகாரம் பிரம்மத்தினுடைய விகாரமாகும். சாஸ்திரமோ பிரம்மத்தை நிர்விகாரம் என்று கூறுகிறது. பிறகு அசங்கம் எதோடும் சம்பந்தமற்றது என்றும் கூறுகின்றது. ஆகவே மாயையானது பிரம்மத்தோடு ஒரு அங்கமாக இருக்கின்றதுன்னு சொல்ல முடியாது. ஆனா மாயை இல்லைன்னு சொல்லிடலாமா? அது அனாதின்னு வேற சொல்லி வச்சிருக்கோம். அது அனாதியா இருக்குன்னு சொல்லி, பிறகு அது எப்படி இருக்குன்னா பிரம்மத்தோ தனியாவும் கிடையாது, தனியா இல்லைன்னா பிரம்மத்தோட சேர்த்தி வச்சுக்குவோம்னா பிரம்மத்தோட சேர்ந்தும் இல்ல. பிறகு அந்த மாயை எப்படித்தான் இருக்கு, அந்த மாயைக்கும் பிரம்மத்துக்கும் என்னதான் சம்பந்தம் என்ற கேள்வி நமக்கு வருகின்றது. அத்வைதத்துல நாம் என்ன பதில் கூறுகின்றோம்? பிரம்மத்துக்கும் மாயைக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப இருக்கிற ரெண்டு சம்பந்தம் அதுதான் பாசிபிலிட்டி, அப்படித்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ரெண்டும் இல்லை என்றால் பிறகு என்ன சம்பந்தம் என்பது கேள்வி. அதனுடைய பதிலை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.